வாக்குப்பதிவு எந்திரம் மற்றவர்கள் வெற்றிகரமாக பயன்படுத்தியதிலிருந்து புதியதாக செய்யப்பார். நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதற்கு அதை ஒத்துப்போகச் செய்வதில்தான் நீ வெளிப்படுகிறாய். எடிசன் தங்கள் உதவிக்கு நன்றி என்றார் போர்ட் ஹியூரான் ரயில் நிலைய மேலாளர். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். புதிதாக ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எனது பசிக்கு அது தீனியாக அமைந்தது என்றார் எடிசன். நீங்கள் செய்து தந்த கருவியால் பழுதடைந்த நீரடி கேபிளை பயன்படுத்தாமலேயே இருக்கிற இன்னொரு கேபிளில் இரண்டு மடங்கு செய்தியை அனுப்ப முடிகிறது. பழுதடைந்த கேபிளை சீர் செய்தால் இன்னும் வேகமாகவும் அதிகமாகவும் செய்தி போகும். அதிக செலவில்லாமல் நிலைமையை சமாளித்ததற்காக எங்களுக்கு ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து பாராட்டு கிடைத்தது. ரயில்வேக்கும் லாபம், எங்களுக்கும் நல்ல பெயர் என்றார் அதிகாரி. அப்படியென்றால் எனக்கு ஓர் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் எடிசன். சொல்லுங்கள், என்ன வேண்டும்? இங்கிருந்து பாஸ்டன் போவதற்கு எனக்கு ஓர் இலவச அனுமதி சீட்டு தர முடியுமா?
முடியாது என்றார் அதிகாரி.
முடியாது என்றால் வேண்டாம் என்றார் எடிசன். உங்களுக்கு அனுமதி சீட்டு வாங்கி தந்தால் நீங்கள் இந்த ஊரை விட்டு சென்று விடுவீர்களே. எங்களுக்கு அவசரத்தில் யார் உதவுவார்கள்? நான் விளையாட்டுக்கு சொன்னேன். என்னுடைய மேலதிகாரியிடம் சொல்லி உங்களுக்கு அனுமதி சீட்டு நிச்சயம் வாங்கித் தருகிறேன் என்றார் அதிகாரி. சொன்னது போலவே இரண்டு நாள்களில் அனுமதி சீட்டு எடிசனின் கைக்கு வந்தது. அவருடன் முன்பு பணிபுரிந்த ஆடம்ஸ் பாஸ்டனுக்கு வரச்சொல்லி எழுதியிருந்தார். அங்கே நிச்சயம் வேலை வாங்கித் தருவதாகவும் உறுதியளித்திருந்தார். அந்த நாளில் பாஸ்டன் விஞ்ஞானிகளின் புகலிடமாக இருந்தது. விஞ்ஞானிகளுக்கு வேண்டிய உபகரணங்களை அவர்களின் தேவைகளுக்கு ஏற்றவாறு செய்து கொடுப்பதற்காக சில வல்லுநர்கள் அங்கே இருந்தனர். எனவே அங்கே போனால் தனது ஆராய்ச்சிக்கு ஊக்கம் கிடைக்கும் என எடிசன் எண்ணினார். போர்ட் ஹியூரானிலிருந்து பாஸ்டனை நோக்கி புறப்பட்டார் எடிசன். ரயில் டொரண்டோவை கடந்து சென்றபோது கடுமையாக பனிப்புயல் வீசியது. ரயில் தண்டவாளங்களிலெல்லாம் ஒரே பனியாக இருந்ததனால் ஒரு சிறு உடைப்பில் ரயில் மாட்டிக்கொண்டது. கையிலும் காசின்றி கடுமையான பசியோடு எடிசன் வாடினார். ஆடம்ஸை போய் பார்த்தார். ஆடம்ஸ் பணிபுரிந்த நிறுவனத்தில் ஆள்குறைப்பு செய்வதால் வேலை காலி இல்லை. வெஸ்டர்ன் யூனியன் அலுவலகத்தில் சொல்லி வைத்திருப்பதாகவும் மறுநாள் காலை அங்கே போய் அதிகாரியை பார்க்கும்படியும் ஆடம்ஸ் கூறினார். எடிசன் அவரை சென்று சந்தித்தபோது, ஆடம்ஸ் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறான், நீ அவனுக்கு எழுதிய கடிதத்தையும் காட்டினான், உன்னை இந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறேன் என்றார் வெஸ்டர்ன் யூனியன் தந்தி அலுவலக நிர்வாகி.
நன்றி ஐயா, தங்கள் எதிர்பார்ப்பு வீண் போகாமல் உழைப்பேன் என்றார் எடிசன்.
உன்னை பார்த்தால் இன்னும் மூன்று நாள்களாவது ஓய்வு அவசியம் போல் தெரிகிறது. நீ என்றைக்கு வேலைக்கு சேரப்போகிறாய்?
இன்றைக்கே என்றார் எடிசன்.
சரி, மாலை 5:30 வா என்றார் அதிகாரி. சரியாக 5:30 எடிசன் வெஸ்டர்ன் யூனியன் தந்தி அலுவலகத்துக்குள் நுழைந்தார். இரவு நேர கண்காணிப்பாளர் நியூயார்க் இணைப்பில் செய்தி எடுக்கும் பணியை எடிசனுக்கு கொடுத்தார். எடிசனுடைய கலைந்த உடுப்பையும் தளர்ந்த உடம்பையும் பார்த்த மற்ற தந்தி அலுவலர்கள் அவரை திணற அடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கூடி பேசி ஒரு திட்டம் வகுத்தார்கள். நியூயார்க்கிலிருந்த தந்தி அலுவலருடன் தொடர்பு கொண்டு புதிய ஆள் தந்தி செய்தியை பெற முடியாத அளவுக்கு வேகமாக அனுப்ப வேண்டும் என்றும் நடுநடுவே குழப்பமான வார்த்தைகளையும் அனுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எடிசன் நியூயார்க் செய்தி வரும் இணைப்பின் முன் அமர்ந்தார். படுவேகமாக செய்தி வந்தது. ஏற்கனவே அனுபவம் பெற்றிருந்த எடிசன் செய்தியை அதே வேகத்தில் வாங்கி எழுதினார். இனிமேலும் வேகமாக அடிக்க இயலாது என்று சொல்லும் அளவுக்கு வேகமாக செய்தியை அனுப்பினார் நியூயார்க் ஆசாமி. எடிசன் சளைக்கவில்லை. அடுத்த ஆயுதத்தை பிரயோகம் செய்தார் நியூயார்க்குக்காரர். எழுத்துப் பிழைகளோடும் சொற்களை இடமாற்றியும் அடித்தார். எடிசன் ஈடுகொடுத்தார். திடீரென்று எடிசன் செய்தி பெறுவதை நிறுத்தி தந்தி அனுப்பும் கருவி மூலம் நியூயார்க் அலுவலருக்கு செய்தி அனுப்பினார். இனி அடுத்த காலை மாற்றி அடிக்கவும். அதாவது நீ காலால் அடிக்கிறாய் போலிருக்கிறது, அதனால்தான் செய்தி இவ்வளவு மெதுவாக வருகிறது, இனி கால் மாற்றி அடி என்று கேலி செய்தார். அந்த நியூயார்க் அலுவலர் ஆடிப்போய்விட்டார். வேறொருவரை அனுப்பச் சொல்லிவிட்டு விலகிக் கொண்டார். எடிசன் செய்தி பெறும் வேகத்தை பார்த்து அந்த அலுவலக பணியாளர்கள் வியந்தனர். முதல் மாத சம்பளம் வாங்கிய பிறகு தாமும் மற்றவர்களைப் போல் சூட் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எடிசன். ஒரு சூட் தைத்து கொண்டார். ஆனால் ரசாயன பொருள்களை வைத்து ஏதோ சோதனை செய்தபோது அமிலம் கொட்டி அந்த சூட் தீய்ந்து போனது. நல்ல உடைகள் தமக்கு ஒத்து வராது என்று தீர்மானித்து அன்று முதல் சாதாரண உடைகளையே அணியத் தொடங்கினார். உடைகளுக்கு பதிலாக புத்தகங்கள் வாங்கினார். ஃபேரடே எழுதிய புத்தகங்களையெல்லாம் வாங்கி பரிசோதனை செய்து பார்த்தார். ஒருநாள் தன் நண்பர் ஆடம்ஸிடம் சொன்னார். ஆடம்ஸ், எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கிறது, ஆனால் வாழ்நாளோ கொஞ்சம், எனவே என்னையே நான் முடுக்கிவிட்டுக் கொள்கிறேன். அப்பொழுது பாஸ்டனில் ஆராய்ச்சி செய்வதற்கான அருமையான சூழ்நிலை அமைந்திருந்தது.
ஆய்வுக்கு உபகரணங்கள் தயாரித்துக் கொடுக்கும் வில்லியம்ஸுடன் எடிசன் முதலில் பழகத் தொடங்கி அது நட்பாக மலர்ந்தது. பாஸ்டனில்தான் அவர் வாக்குப்பதிவு எந்திரத்தை கண்டுபிடித்தார். அதற்கு முன் எத்தனையோ கருவிகளை எடிசன் கண்டுபிடித்திருந்தாலும் வாக்குப்பதிவு எந்திரம்தான் அவர் முதலில் காப்புரிமை பெற்றது. ஒருவர்